பன்னந்தான் செய்யதன்று வெளிதே அன்று அநேகம் ஏகம் அணு அணுவில் இறந்தா என்று அங்கு என்னந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் என் உந்தன் வண்ணன் தானது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியற்றேனை திண்ணந்தான் பிரமாமர் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே. இங்க கேட்கிறார் வண்ணந்தான் செய்யதன்று எம்பெருமான் அப்படிங்கிற சொல்ல இங்க முன்னே வைத்துக் கொள்ளலாம். எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனேன்னு எம்பெருமான் பெருமானே. இந்த தேவர்களுக்குள்ள ஒரு கருத்து, பெருமான் எப்படி இருப்பார், சிவப்பா இருப்பாரா அப்படின்னு அவர்த்து சொன்னார். ஐயா அவர் சிவப்பா இருப்பார், ஐயா சிவப்பா இல்லங்க அப்படி அப்ப என்ன அவர் வெண்மை நிறத்தில் இருப்பார். இன்னொருத்த ஐயா வெண்மை அல்ல, ஆக சிவப்பு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா சிவப்பு அன்றுன்னு ஒருத்தர் சொன்னான், வெண்மைன்னு சொன்னா வெண்மை அன்றுன்னு ஒருத்தர் சொன்னான். எனவே பாடல தேயது அன்று வெளிதே அன்று அப்படின்னா இந்த இடத்துக்கு தேயது என்ற சொல்லுக்கு சிவந்த நிறம் என்று பொருள். தேயது செம்பொன்னின் நிறம், அன்று அப்படின்னா வெள்ளை நிறம் அன்று அப்படின்னு இந்த தேவர்கள் கூட்டத்துக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் வந்துருச்சுங்களாம். அப்புறம் அது மட்டும் இல்ல, இறைவன் எப்படிப்பட்டவர், அவர் அநேகரா ஏகரா, ஏகன் அப்படி ஒரு கூட்டம் சொல்லுச்சு இல்லைங்க, அவர் பல அநேகன் என்று சொன்னாங்களாம். எனவே இவன் சிவப்பு நிறம் உடையவன் அன்று வெள்ளை நிறம் உடையவன் அன்று அப்படின்னு. ஆக தேவர்களுக்கு அந்த கூட்டம் இறைவனுடைய நிறத்தை செந்நிறம் அன்று வெண்ணிறம் அன்று, அப்புறம் அவர் பலவாக இருக்கிறார், ஒருவனாகத்தான் இருக்கிறார். அப்புறம் இன்னொருத்தன் அவர் அணு அணுவை போல இருக்கிறார்னா, இன்னொருத்தன் அணுவினும் கடந்த நுண்ணியனாக இருக்கிறார் என்று தேவர்கள் பலவாரி கூறி மயங்கி நிற்கிறார்களாம். அப்ப இறைவன் நிறத்தை பற்றியும் அவன் ஒருவனா பலவா என்கிற ஆராய்ச்சியும் அவர் சின்னவரா பெரியவரா இல்ல அணுவை விட நுட்பமானவரா என்ற ஆராய்ச்சி தேவர்கள் கூட்டத்தில் நடக்குதுங்களாம். இதெல்லாம் தேவர் அகசியம்ங்க, மணிவாசகர் தான் நமக்கு காட்டாரு மேல என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இன்பத்தை அனுபவிச்சு கொண்டு இருக்கிற தேவர்களுக்கு இப்படிதான் சந்தேகம் வருதான், இறைவன் சிவப்பு நிறமா வெள்ளை நிறமா, அவர் ரொம்ப அணுவை விட நுட்பமா இருப்பாரா இல்ல அணுவு போல இருப்பாரா இல்ல அவர் எப்படி இருப்பார், இப்படி எல்லாம் ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்குதுங்களா. அந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டு அவர்கள் காண முடியாது நிற்கின்ற நிலையில் அந்த பெருமான் எனக்கு எளிவந்தவனாக வந்தான். அதான் முதல் வரியில வண்ணந்தான் செய்யதன்று சிவப்பன்று வெளிதே அன்று வெள்ளையும் அன்று ஏகன் அநேகன் ஏகனும் அன்று அநேகனும் அன்று. அப்ப ஏகன் அநேகன் அணு அணுவில் இறந்தாய், ஆக அணு அணுவில் இறந்த அணுன்னு ஒருத்தன் சொன்னா அணுவை விட நுட்பமானன்னு ஒருத்தன் சொன்னான், இப்படி இறந்தாய் அணுவில் இறந்தாய் என்று அங்கு எண்ணம்தான் தடுமாறி, மாணவர்களுக்கு சிந்தனையில தடுமாற்றம் ஏற்படுது, எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத இமையோர் கூட்டம். இப்ப அவங்க ஆராய்ச்சி ஏதாவது முடிவு பண்ணுனா புடிச்சுக்கலாம், இவங்களுக்கு இன்னும் அந்த குழப்பமே முடியல. இவன் பெருமான் சிவப்பு நிறமா வெள்ளை நிறமா அணுவா அணுவை விட நுட்பமானவனா ஒருவனா அநேகனா, இந்த குழப்பமே அவங்களுக்கு தீராதனால அவங்க போய் உன்னை பிடிக்க முடியாம தடுமாறி கிடக்கிறாங்க. பாருங்க என்னந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் இப்படிலாம் அவங்க கிடக்க எனக்கு எப்படி வந்தா தெரியுங்களா. செந்தழல் குறைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே என்று இவருக்கு மட்டும் வந்து தன் அழகான திருமேனியை காட்டினாராம். வண்ணம் தான் அது காட்டி அப்படியே அந்த பொன்னாறு மேனிய அழகா காட்டினாராம். அது மட்டுமா காட்டினாரு, வடிவு காட்டி வண்ணம் காட்டி வடிவு காட்டி, அது மட்டுமல்ல மலர் கடல்கள் அவை காட்டி, அந்த திருமாலும் பிரம்மனும் காண முடியாத நின்ற நிலையில திருவடி காணாது திருமால் நின்றாரே, அந்த திருவடியவே வந்து காட்டினான். ஆக மலர் கடல்கள் அவை காட்டி, அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாம தடுமாறிட்டு நிக்கிறாங்க. இமையோர் கூட்டம் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆனா எனக்கு என்ன பண்ணுனா பெருமான் தன் வண்ணத்தை காட்டி, வடிவு காட்டி, மலர் கடல்கள் அவை காட்டி என்னையா பண்ணார், இதெல்லாம் வந்து காட்டினான். யாருக்கு? போக்கத்து போய் கிடக்கிற எனக்கு, வழியற்றேனை. இந்த வழியற்றேன் அப்படிங்கிறது என்ன பொருள்? எங்க என்னங்க, ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குதுங்க, ஒரு போக்கும் தெரிய மாட்டேங்குது. போக்கத்து கிடக்கிறனுங்க, ஒரு போக்கும் இல்லாம கிடக்கிற. நீங்க எப்படி இதெல்லாம் நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு திருமணம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பெண் கணவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வீட்டு சூழல் கொஞ்சம் சிரமமான ஒரு சூழல், கணவருக்கு ஒரு சின்ன கருத்து ஏற்படுகிறது. சரி, போய் நம்ம அம்மா வீட்டில் போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாமே அப்படி மனசுக்குள்ள தோணுது. அங்க போலாம்னா அங்க சோத்துக்கே வழி இல்லாம அவங்க கிடக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? அடிச்சாலும் உதச்சாலும் சண்டை போட்டாலும் வண்டே குடி என்ன பண்றதுன்னா அடுத்து அழுதுகிட்டே சொல்லுவோம். எனக்கு ஒரு போக்கடம் இல்லாம போச்சு, இருந்தாலும் எங்க அப்பா அம்மா ஒழுங்கா இருந்தா அங்கேயாவது போய் 4 நாளைக்கு இருந்து வரலாமே. ஆனா கூட பிறந்தவங்க நல்லா இருக்கிறானுங்களான்னு பார்த்தா அவனுக்கு நம்மளை விட மோசமா கிடக்கிறாங்களே. அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. என்ன பண்ணுங்க, போக்கத்து கிடக்கிறவங்க இல்லைங்களா? இந்த போக்கத்து கிடப்பது தாங்க வழியற்றேனை. போக்கு இருந்தா என்ன பண்ணிருப்பான் கணவர், ஏதாவது கொஞ்சம் என்ன முறைச்சு பாக்குறீங்க, எங்க வீட்டுக்கு போறேன் அவரு போய் அங்க போய் உட்காந்துக்குவோம். அவர் ஒரு போன் பண்ணி பண்ணி கூடு கூடுப்பாங்க கழிச்சு, இனிமே முறைக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் வருவேன். அட, முறைக்க மாட்டேன் வா, சத்தியமா முறைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அப்படி போய் அங்க உட்காந்துக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் சத்தியம் பண்ணி வாங்கிட்டு வந்து நின்று அப்புறம் வந்து நிப்பான். ஏன் போக்கு இருக்கும்போது போக்கு எல்லாம கடந்த என்ன பண்ணுவான், அடித்தாலும் ஒதுச்சாலும் சம்பாதிச்சு கூட சாப்பாடை போட்டுட்டு அந்த உதையும் வாங்கிட்டு காலத்தை போற ஓட்டிட்டு இருக்குது. இருந்துட்டு தானே இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பெண்கள் வாழ்க்கை அப்படி ஓடிக்கொண்டிருக்கு தெரியுங்களா? கண்ணுக்கு தெரியாமல், எந்த விதமான பார்வைக்கு வாராமல், பலர் பல்வேறு வகையான துன்பத்துக்குள்ள இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க அடியார்களாக இருக்கிறவங்க நினைச்சுப்பாங்க, சாமி அதெல்லாம் இல்லாம நம்மளை எப்படி வச்சிருக்கிறார், ராஜா போல வச்சிருக்கிறாரு. யாரையாவது நம்மளை கேட்டா ஐயா எப்படி இருக்கிறீங்க, நமக்கு என்னங்க சாமி ஜம்முன்னு வச்சிருக்கிறார், நல்லா வச்சிருக்க. அப்படி சொல்லி சொல்லி பழகணுங்க. சோத்துக்கே வழி இல்லாம இருக்கலாம், ஆனா சொல்லுற சொல்லு எப்படி தெரியுமா, என்ன இறைவன் நன்றாக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். பாரதி எப்படித்தான் சொன்னான், என்னை இறைவன் படைத்தான், எப்படி நன்றாக படைத்தான் தான் சொன்னார். உணவுக்கு வழி இல்லை, அவன் கிழிஞ்சிருக்கிற சட்ட வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக கருப்பு கோட்டை போட்டுக் கொண்டிருந்தான் பாரதி. அவர் கருப்பு கோட்டை ஏன் போட்டிருந்தான்னு பல பேருக்கு தெரியாது. அது கழுத்துனா உள்ளுக்குள்ள 1000 ஓட்டை இருக்குமா அந்த சட்டையில, அந்த சட்டையில் இருக்கிற ஓட்டை துவளைகள் அந்த ஓட்டை தெரியக்கூடாது என்பதற்காக கோட்டை அணிந்து கொண்டிருந்த பாரதி தான் பண்ண. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். நெருப்பை தீண்டுகின்ற பொழுது நந்தனாலா, என்னை தீண்டுகின்ற இன்பம் தோன்றுதடா நந்தனாலான்னு பாண்டவம் பாரதி தான். துன்பத்தை வாழ்க்கை முழுக்க துயரத்தை அனுபவித்த பாரதியால தான் இன்பத்தை பாட முடிந்தது. எத்தனை கோடி இன்பம் பாடினாருங்க. எதனால பாடியிருக்கார் பாரதி? அறிவுல ஏற்படுகிற இன்பம் தான் உண்மையான இன்பம். உடம்புல வருகிற இன்பம் இன்பம் அல்ல, உடம்புல அனுபவிக்கிற துன்பம் துன்பம் அல்ல. அறிவுல துன்பத்தை அனுபவிப்பீர்களானால் அதுதான் பெரும் துன்பம். உடம்பல அனுபவிக்கிற துன்பம் துன்பமே அல்ல. இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இன்னைக்கு நம்மகிட்ட வசதி இல்லாம இருக்கலாம், நாளைக்கு வசதி வந்து விடலாம், இன்னைக்கு வசதியா இருக்க வசதி இல்லாம போகலாம். ஆனா அறிவுல மாற்றம் ஏற்படாம வைத்துக் கொள்வீர்களானால் அதுதாங்க இன்பம். அதைதான் ஞானிகள் உணர்ந்தாங்க. அவங்க உடம்புக்கு வருகிற துன்பத்தை எல்லாம் அவர்கள் ஒருபோதும் பொருட்படுத்தவே கிடையாது. இளையான்குடி மாறனார் எத்துணை நாள் உணவு இல்லாமல் இருந்திருப்பார், அறிவாட்ட நாயனார் எத்துணை நாள் உணவு இல்லாமல் இருந்திருக்கிறார். தண்ணீர் வார்க்கிறார்கள் மனைவியார், அதுவே அவருக்கு அமுது. தண்ணீர் சாப்பிட்டுட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இறைவங்களை அப்படியே வச்சிருக்கிறார், சோறு 3 நாளா இல்லைங்க, தண்ணி தானுங்க சம்சாரம் எடுத்து எடுத்து வைக்கிறது, அதான் குடிச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறோம், கஞ்சியோ கூட இன்னைக்கு கிடைக்கிறோம் இல்லைங்களா. அவங்க அதையும் கடந்து தண்ணீர் மட்டுமே உணவாக உட்கொண்டு ஒரு கணவனும் மனைவியும் பெருமானுக்கு அமுது பணியை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார். அவங்க துன்பத்தை அனுபவித்தாங்களா? அண்ணா அனுபவித்ததாக சேக்கிழா சொல்றது ஒரு இடத்துல கூட பதிவு பண்ணல. ஏன்னா அது உடலால் ஏற்படுகிறது, உடம்பு பொய்யானதுங்க. பொய்யில வருகிற துன்பம் பொய்யாத்தானே இருக்கும், அறிவுல வருகிற துன்பம் தான் உண்மையான துன்பம். அந்த துன்பத்துக்கு ஆளாகாம எப்பவும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால இறைவன் எப்படி வச்சிருக்கிறான் கேட்ட, என்ன சாமி நல்லா வச்சிருக்கிறாங்க, இப்படி சொல்லி சொல்லி பழகுங்க, இன்பம் தன்னை போல வந்து எய்துகிறதா இல்லையான்னு பார்க்கலாம். நிச்சயமாக மாற்றம், நீங்க சொல்லுல மாற்றம் வர வர உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை அனுபவத்துல பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் ஏதோ பொய் ஏதோ உட்கார்ந்து சொல்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க, சொல்லி பழகுங்க. எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் இருந்தாலும், எப்படிமா இருக்கிறீங்க அப்படிங்கிற சாமி என்ன நல்லா வச்சிருக்கிறாங்க, நன்றாக இருக்கிறனுங்க, நன்றாக அப்படித்தான் சொல்லி சொல்லி பழகணும். அந்த திருவுருளை சிந்திக்கிறவா, ஏன்னா நாம எதனால இடர்படுகிறோம், உணவு இல்ல, பொருளாதாரம் இல்ல, இதுல துன்பம், இதை வச்சுக்கிட்டு துன்பம் நினைக்கிறான். அறிவை நல்லா கொடுத்து இறைவனை நல்லா சிந்திக்க வச்சிருக்கிறான. காலையில ஒரு 108 முறை மந்திரம் சொல்ற வாய்ப்பு கிடைக்குது, மாலையில ஒரு 108 முறை சொல்லுகிறோம், கோயிலுக்கு தடையில்லாம வந்து போறோம், ஏன் கோயிலுக்கு போற போகாத அப்படின்னு வீட்டுக்கார சொல்லாம அதையெல்லாம் கடந்து வந்து பெருமான காண வந்து போறோம், ஒரு பணி செய்கின்றோம், அதுக்கெல்லாம் ஒரு துணை. ஆக இப்படி இறைவனை சார்ந்து செய்கின்ற பணிகளுக்கு தடையில்லாம இருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, வாழ்க்கை கிடைத்திருக்கிறது நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்பமுடைய வாழ்க்கை. இதை விழுத்துட்டு மற்றவங்க டிவி வாங்கி வச்சுட்டாங்க பாருங்க, அவங்க வச்சுட்டு போட்டியெல்லாம் தூக்கி போட்டு இப்பெல்லாம் வந்து பாருங்க, பிலிம் டிவி வாங்கி வச்சிருக்காங்க, 36 இன்ச்சில் வாங்கி வச்சிருக்காங்க, 66 இன்ச்சில் வாங்கி வச்சிருக்காங்க, ஹோம் தியேட்டர் வச்சிருக்காங்க, நீங்க என்னத்தை வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டீங்கன்னா இது கவலையாகத்தான் காலம் முழுக்க இருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் பொருள் அல்ல, இந்த பொருளை தூக்கி ஓரமா போட்டுட்டு வழிபாடு திருவுருளை சிந்திக்கிற வாய்ப்புகள் இதெல்லாம் தடையில்லாம உங்களுக்கு இந்த பிறவில கிடைத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்பமுடைய வாழ்க்கை. அதுதான் எங்கும் இல்லாததோர் இன்பம், அந்த இன்பம் அதுதான். அதை நீங்க இதை நீங்க இது அவங்க அவங்க அறிவுல நிகழணுங்க, எல்லாருக்கும் நிகழ்ந்துடாது. நான் சொல்றதுனால உடனே நாளைக்கு நினைச்சிருவீங்களா, என்ன நினைக்க மாட்டோம். அதாவது உங்களுக்கு சில இன்பங்களும் சில துன்பங்களும் உங்க வாழ்க்கையில நுகரும் போதுதான் இது உண்மையான இன்பம் அல்ல, இதுதான் உண்மையான இன்பம் என்கிற தெளிவு அன்னைக்குதான் கிடைக்கும். பலகாலம் சொல்லு, அதனாலதான் சொன்னாங்க கேட்டல் பலகாலம் சிந்தித்தல் பலகாலம். பலகாலம் கேட்டு பலகாலம் சிந்தித்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெளிவோம். ஆனா ஒரு தடவை கேட்டு ஒரு தடவை சிந்தித்து ஒரு தடவை தெளிகிறது யாரு, கண்ணப்பரை போன்றவர்கள் ஒரு முறை கேட்டு ஒரு முறை சிந்தித்து அப்பவே தெளிவு ஞானம் எல்லாம் உடனே கைவரப்பட்டு விடுவார்கள். நமக்கெல்லாம் அப்படி இல்ல, நமக்கு மலத்தினுடைய வலிமை மிகுதியாக இருப்பதனால சொன்னதையே திரும்ப 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 சொல்லி 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 கேட்டு 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 ஆக சொல்லுதலும் திரும்ப திரும்ப சொல்லணும், கேட்கறதும் திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப சிந்திச்சோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெளிவு கிடைக்குங்க. அந்த என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கிற தெளிவை நோக்கித்தான் நம்ம இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த செய்திகளை திரும்ப திரும்ப அசை போடணும். அப்படி ஏன்னா நம்ம பக்குவம் அப்படி இருக்குது, மலத்தின் வலிமை அப்படி இருப்பதனால நம்மளால உடனே வாங்கி கொள்ள முடியல. நல்லதாக தெரிகிறது, அறிவுல தெரியுது, அதை செய்யணும் தான் தோணுது, ஆனா மனசு செஞ்சுக்கலாம் விடுங்க, எங்கெங்க போயிருப்போம், இங்க தாங்க இருக்கிறோம், பாத்துக்கலாமுங்க அப்படின்னு நினைச்சு அது விட்டுலவா நிற்கிறது. செய்யணுங்கிற நினைப்பு வலிமை பெறணும், அதை திருவுருளை சிந்திப்பதுதான் உண்மையான செல்வம். அவருக்கு செய்வதும் அவரை சிந்திப்பதும் தாங்க மிகப்பெரிய செல்வம், மற்ற செல்வங்கள் செல்வம் அல்ல என்று சிந்திச்சீங்கன்னா உங்களை யாரு தொலைபேசியில கேட்டாலும் சரி நேரில் பார்த்தாலும் சரி எப்படிங்க இருக்கீங்க, நல்லா வச்சிருக்கிறாங்க சாமி, நம்ம எனக்கு என்னங்க ராஜா மாதிரி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற சொல் உங்கள்கிட்ட இயல்பாவே வந்துடும். இது ஏதோ தொண்டக்குடியில் இங்க நாக்கள் நுனி நாக்கள்னு வருகிற சொல்லுங்க, நெஞ்சிலிருந்து வரும் அந்த சொல், இறைவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறான், இறைவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறான் என்று நினைத்து தங்கு தடையின்றி உங்க உள்ளத்திலிருந்து வந்துடும். அதான் மணிவாசக பெருந்தகை அதான் நினைத்து பார்க்கிறார், என்னெல்லாம் இப்படி இமையோர் கூட்டம் தடுமாறுகிறாங்க, இப்ப யார பிடிக்குன்னு தெரியல உங்களுக்கு. நம்மளை கேட்டா நாம சொல்லுவோம், சிவன் பெருமான் எந்த வண்ணத்துல இருக்கிறாரு, பொன்னாறு மேனியன்னு எங்க ஞான சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லியிருக்கிறாருங்க. எங்க அப்பரசாமி சொன்னார், பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், எனவே எங்கள் பெருமானின் நிறம் பொன்னிறம் அப்படின்னு இன்னைக்கு நாம் தைரியமா சொல்லிடலாம். வானவரை கேட்டா சொல்ல தெரியலையே, அப்ப அவனை விட மேலான வாழ்க்கை நமக்கு தானே கொடுத்துருக்கான். நாம நினைச்சுக்கிறோம் வானவன் அவனுக்கு என்னங்க தேவர்களுக்கு எல்லாம் என்ன ஆகா என்னவா இன்பத்தை தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான். அவன் தூக்கிற இன்பம் எல்லாம் உடலால் பெறுகிற இன்பத்தை தான் சொர்க்கத்துல தூக்கிட்டு கொண்டிருக்கிறான். வான உலகத்தில் அவர்கள் செய்கின்ற தேவ உலகத்தில் அவங்க பெறுகிற இன்பம் எல்லாமே உடம்பு வகையாக அனுபவித்து தொலைக்கப்படுகிற இன்பம். ஆனா நாம பெறுகிற இன்பம் அறிவுல பெறுகிற இன்பம் ஆனந்தமானது நிலையானது. இந்த இன்பம் தான் மெய்யான இன்பம். இது தெரியாம அவன் தடுமாறிட்டு இருக்கிறான். சிவபெருமானுக்கு வண்ணம் என்னன்னு அவனுக்கு தெரியல, அவர் ஒருத்தரா பலரான்னு அவனுக்கு தெரியல. அவன் அணுவை போன்றவனா அணுவை கடந்து நிற்பவனான்னு அவனுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் தெரிய வச்சிருக்கிறான் இல்லைங்களா? யாருமே செல்வம் உடையவர்கள் நாம தான் பெரியாரு. மாணவரா பெரியவர், இந்திரனா பெரிய, ஜெய இந்திரா என்னடா பண்ற அப்படின்னு நம்ம கேட்கற அளவுக்கு நம்மள சாமி வச்சிருக்கிறார். ஐயோ இந்திரன் வந்துட்டாருங்க, ஐயா வாங்க வாங்க அப்படின்னு இந்திரனை கூப்பிடற வச்சிருக்கிறாரு. என்ன இந்திரனா இருக்கிற, ஏதாவது சாமிட்டு சொல்லட்டுமா, சிபாரிசு பண்ணட்டுமா அப்படிங்கிறனாலே நம்மள வச்சிருக்கிறார். நாம போய் இந்திரனை போய் உட்காந்துட்டு கெஞ்சிக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லணும், நம்மள வச்சிருக்கிறார். இது உணரணும். எப்ப பெருமான் நம்மைக்கு எந்த இடத்துல இருக்க வைத்திருக்கிறார் என்று உணர்ந்தீங்கன்னா, இந்திரன் போன்ற பதவிகளை விட மேலான இன்பத்தனை நம்மளை வைத்திருக்கிறான் என்பது தெரியும். அது தெரிஞ்சா தாங்க அடியார்களை நேசிக்கிற இன்பம் நமக்கு வரும். இல்லைன்னா அடியா என்னமோ நம்ம இந்த உத்தராட்சி கட்டி விட்டாங்க, கழுத்துல ஒன்ன போட்டோம், என்ன வந்தோம் தெரியல, போட்டு போன என்ன பண்றோம், எல்லாரும் போட்டிருக்காங்க நாமளும் போட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு போடுவதில்ல. இது எவ்வளவு உயர்ந்த பொருள், இந்த திருநீதி எவ்வளவு உயர்ந்தது, இந்த வேடத்தை அல்லவா நமக்கு கொடுத்து, அவன் வேடத்தையே நமக்கு கொடுத்துருக்கிறான். இந்த திருநீரு அவன் பூசுகிற திருநீர், அவன் பூசுகிற திருநீர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். அவன் அணிந்திருக்கிற உருத்திராக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானே, அப்ப அவன் வேடத்தை அல்லவா நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு ராஜா வேஷம் போடுறவன் கவலையா உட்கார்ந்துட்டு எப்படி இருக்கணும், நல்லா ராஜா மாதிரி ஜம்முனில் வரணும். அட வேஷம், அட நீ வேஷம் தாண்டா போட்டுக்கிறான். ஆமாயா, வேஷமா இருந்தாலும் நான் ராஜா இல்லப்ப, இந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி நமக்கு திருநீரும் உருத்திராக்கும் வேடமாகத்தான் இருக்குது. நம்மகிட்ட தகுதி இல்லதான், நம்ம பொய்யர் தான், ஆனாலும் வேடம் நெய் இல்லவா? நெய்யான வேடத்துக்கு போது நாம எங்க வாட்டத்தோட இருக்கணும்? அது ஜம்முன்னு பெருமான், எமக்கு என்னையா பெருமான் இருக்கிறார், அவருக்கு எனக்கு அப்படி உணர்வு இருக்கணுங்க. அந்த வேடத்தை அணிகிறவன் அந்த வேடத்தை போட்டு வரைக்கும் எப்படி இருக்கணும், ராஜா நாம, நாம ராஜா நாம அப்படின்னு நினைக்கிறது போல, நாம் ஒரு அடியவன், நாம் ஒரு அடியவன் அப்படிங்கிற நினைப்பு, நமக்கு அடியாரான தகுதி ஒண்ணுமே நம்மகிட்ட இல்ல, இருந்தாலும் இந்த வேடத்தையே நமக்கு கொடுத்துருக்கிறான். எவ்வளவு கருணையோட கொடுத்துருக்க, நமக்கு ஒரு திருமால் வேடத்தை கொடுத்துருந்தானே என்ன ஆயிருக்கும், கிரமன் வேடத்தை கொடுத்தா என்ன ஆயிருக்கும், 30 கோடி தேவர்கள் ஆமா அதுல ஒரு ஆளா கொண்டு போட்டிருந்தா என்ன பண்ணிருப்பேன். நாம இந்த கூட்டத்தில் நின்றுகிட்டு சாமி சவுப்பா இருக்கிறாரா வெள்ளையா இருக்கிறாரா, சவுப்பா இருக்கிறாரா வெள்ளையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் கிடக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம அவருடைய வண்ணம் இது, அவனுடைய வடிவு இது, அவன் கருணை இது, இதோ அவன் மலர்கடல் என்று காட்டுகிற வண்ணம் அல்லவா நம்மளை வச்சிருக்கிறான். இது எவ்வளவு பெரிய செல்வம். அதனால வண்ணம் என்று சொல்லக்கூடிய நிலையில அதையெல்லாம் கடந்து எனக்கு அவன் காட்டியிருக்கிறான். என்ன காட்டியிருக்கிறான், வண்ணந்தானது காட்டி, மலர் வடிவு காட்டி, மலர்கடல்கள் அவை காட்டி, வழியற்றையனை, இதெல்லாம் தகுதியுடைய அவனுக்குன்னு சொல்ல, ஒழுக்குமே வழி இல்லாத ஒன்றுக்கும் ஆகாதிருக்கிற எனக்கு இவ்வளவு பெரிய கருணை செய்யும் வழி அச்சையனை திண்ணந்தான். அந்த பெருமான் என்ன செய்தான் கேட்டா, வழியறியாது கடந்த எனக்கு திகைக்கும் வண்ணமாக அடியேனை, இந்த உறுதியாக, திண்ணம் என்பது உறுதி என்று பொருள், உறுதியாக இனிமேல் பிறவாது என்னை ஆட்கொண்டான், திண்ணந்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். எனக்கு ஒரு உறுதிப்பாடுங்க, நிச்சயமான நான் இனிமேல் பிறக்க மாட்டேன். எவ்வளவு அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற சித்தாந்தம் சொல்லுது, வினையெல்லாம் அனுபவிக்கணும், பிராரத்தம் இருக்குது, ஆகாமியம் இருக்குது, இன்னும் எவ்வளவோ வினையில் அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, இது எங்க சாமி என்ன பிறக்க வைக்க மாட்டார், நான் ஏன் இந்த பிறப்புல அவர் எனக்கு உழவு செய்திருக்கிறேன், நான் அவரை பிடிச்சுக்கிட்டேன், அவரை பிடிச்சவங்க பிறக்க மாட்டாங்கன்னு உண்மைதானே, ஆமாங்க, அப்ப நான் பிடிச்சிட்டேன், அவன் தன்னை எனக்கு கொடுத்திருக்கிறான், எனவே தின்னந்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். என் பெருமான் செய்து, இந்த பெருமான் செய்திருக்கிறத என்ன சொல்லி நான் சிந்திப்பதுனார், எனவே பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். அத்தகைய அந்த பெருமானை என்ன சொல்லி பாராட்டுவது, என்ன சொல்லி நினைப்பது எனக்கு தெரியலங்கிறார். எனவே எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேன், என்னன்னு சிந்திக்கிட்டுப்பான் என்று இந்த பாட்டிலையும் வினாவாகத்தான் என் சொல்லி சிந்திக்கேன் என்று கேட்கிறார். அதுக்கு அடுத்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. நம்ம இந்த பாட்டை திருவாசகம் தொடங்குற அன்னைக்கு சிந்தித்திருக்கிறோம். அதாவது நமக்கு கொடுத்த கருவிகள், கரணங்கள் இவையெல்லாம் நமக்காக, நமக்காக அப்படின்னு நினைக்கிறோம். நாம கண்ணு எனக்கு தாங்க, எனக்காகத்தான் கண்ணு கொடுத்துருக்காரு, எனக்காகத்தான் காசு, இதெல்லாம் எது கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, நம்ம உலகியில் இருக்கக்கூடிய போகங்களை நுகர்வதற்காக அப்படின்னு நினைந்து அந்த போகங்களையே நல்லா அனுபவிச்சு அனுபவிச்சு அதுக்குள்ளேயே அழுந்தி கிடக்கிறோம். ஆனா இவையெல்லாம் அதற்காக கொடுக்கப்படல. உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நெஞ்சு என்பது நினைப்பதற்காக கொடுக்கப்பட்ட நெஞ்சு. ஆனா அந்த நெஞ்சு நினைக்கத்தான் செய்கிறது. எதை நினைக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைப்பு இருக்கிறது. ஆனா அந்த நெஞ்சில இறைவனை நினைக்க வேண்டும் என்றுதான் நெஞ்சை கொடுத்தான். வாய் கொடுத்திருக்கிறார், எதுக்கு? பேசுறதுக்காகத்தான். சரி, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அது ஏன் கேக்குறீங்க? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கிட்டே தான் உட்காந்துக்கிறோம் இல்லைங்களா? எத்தனை பேச்சு? எல்லாம் நல்ல பேச்சாவா இருக்குது, ஆகுன்ற பேச்சா இருக்குதா? அதுதாங்க சிக்கலா இருக்கு. பேசுறவங்க எல்லாரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? பெருமானை உட்கார்ந்து கூடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்களா, இல்ல தன்னுடைய இழிவை பத்தி பேசுகிறாள்? அவன் அப்படி பண்ணிட்டானாமா, இவன் இப்படி பண்ணிட்டான், உனக்கு ஒண்ணு தெரியுமா விஷயம், அது அங்க அப்படி ஆகி போச்சாமா, இது இப்படி ஆகி போச்சாமா, இப்படி அடுத்தவர்களுடைய முதுகைத்தானே சுரண்டிக்கிட்டு இருக்கிறமையுடைய நம்ம முழுகல இருக்கிற அழுக்கையா பார்த்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்ப பேசத்தான் வாய் கொடுத்திருக்கிறான்னா எந்த எதை பேசுவதற்காக? இதுதான் தெரிய மாட்டேங்குது. நாமளும் நினைக்கிறோம், மணிவாசகரும் நினைக்கின்றார், நாமளும் பேசுகிறோம், மணிவாசகரும் பேசுகிறார். அவர் என்ன நினைச்சாரு, என்ன பேசினார், நாம என்ன நினைக்கிறோம், நாம் என்ன பேசுறோம் அப்படின் போது இதெல்லாம் அவர் என்ன நினைத்தாரு? சாமி, நெஞ்சு கொடுத்திருக்கிறாய் உன்னையே நினைப்பதற்காக, வாக்கு கொடுத்திருக்கிறாய் உன்னையே வாழ்த்துவதற்காக, என் தலை கொடுத்திருக்கிறாய் உன்னை வணங்குவதற்காக, இப்படி எனக்கு கொடுத்த கருவிகள் கரணங்கள் அனைத்தும் உனக்கே ஆக்கிக் கொண்டான். இது அவன் தாங்க ஆக்கணும்,